நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அரசியல்வாதிகளின் வாய்களில் ஓயாது ஒலிக்கும் வார்த்தை சமூக ஒற்றுமை. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது என்ன சொல்கிறது என்று ஓரளவு கற்பனை செய்து பார்க்கலாம். மக்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இயல்பாக பழகுகிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றாக வாழ்கிறார்கள். இது ஒரு தூரப்பார்வை. தேர்தல் பிரச்சாரம் 1972 சூடு பிடித்திருந்த வேளை லேபர் கட்சியின் கஃப் விட்லம் அதிக அளவில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆஸ்திரேலியர்களிடையே அதனை அறிமுகம் செய்து வைத்தார். ஆஸ்திரேலிய பல்கலாச்சார அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநராகவும் அரசின் பன்முக கலாச்சார கட்டமைப்பின் மதிப்பாய்வின் தலைவராகவும் டாக்டர் ஹாஸ் டலால் கடமையாற்றுகிறார். 90களில் இந்த சொற்றொடர் பிரபலமானது என்று அவர் கூறுகிறார்.
It's really from the mid 90s the interest in the dynamics of social cohesion grew due to concerns prompted by the impact of globalization, economic change and fears fueled by global conflicts such as the war on terrorism. There's really no agreed definition on social cohesion, but the most current definitions are on a sense of belonging, attachment to a group, participation and shared values. It's really about embracing the social good.
இந்த வார்த்தைகள் இதற்கு முன்னர் 1800களின் பிற்பகுதியில் பாவனையில் இருந்ததற்கான சில குறிப்புகள் உள்ளன. அது ஒளிவு மறைவாக சமூக மோதல்கள் எதுவும் இல்லாது இருத்தல் மற்றும் வலுவான சமூக பிணைப்புகளின் இருப்பு என்று அர்த்தம் கூறுகிறது. இதே வார்த்தைகளை பகிரப்பட்ட மதிப்புகளை கட்டியெழுப்புதல், ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் ஒரே சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதைப் போல உணர்வதை உறுதி செய்தல் என மற்றொருவர் விளக்குகிறார். சமூக ஒற்றுமையின் அடித்தளம் பிலாங்கிங் என்று ஆங்கிலத்தில் விவரிக்கப்படும் ஒருவர் அந்த இடத்தை சார்ந்தவர் என்ற உணர்வு என்று டாக்டர் ஹாஸ் டலால் கூறுகிறார்.
Identity and a sense of belonging is a fundamental aspect of the human experience, and that's the foundation of social cohesion. And with societies like ours that are so culturally diverse, to be inclusive is so important if you want to create that level of respect, but it also drives a nation to success.
2000 ஆண்டுகளின் நடுப்பகுதிகளில் ஸ்கான்லன் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் சமூக ஒருங்கிணைப்பை அளவிடத் தொடங்கியது. அவர்கள் 5 பரிமாணங்களை அடையாளம் கண்டுள்ளனர். ஆங்கிலத்தில் வேர்த், சோஷியல் ஜஸ்டிஸ், அக்செப்டன்ஸ், பிலாங்கிங் மற்றும் பார்ட்டிசிபேஷன். அதாவது மதிப்பு, சமூக நீதி, ஏற்றுக்கொள்ளப்படுவது, சொந்தமானது போன்ற உணர்வு மற்றும் பங்கேற்பு. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி ஸ்கான்லேண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சோஷியல் கொஹிஷன் சமூக ஒருங்கிணைப்பின் ஸ்கான்லேண்ட் குறியீட்டை உருவாக்குகிறார்கள். இந்த குறியீடு வீழ்ச்சியடைந்து வருவதாக ஸ்கான்லேண்ட் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் தலைமை நிர்வாகி Anthea Hancock கூறுகிறார்.
If you look at the overall index, it is slightly declining, but that's because we chose an arbitrary starting point. So you could argue that part of what you can see happening at the moment is the index itself calibrating.
முதன்முறையாக 2007 ஆண்டில் இந்த கணிப்பு நடந்தபோது அந்த குறியீட்டை 100 என்று அவர்கள் அமைத்திருந்தார்கள். கடந்த ஆண்டு அதாவது 2023 ஆண்டில் ஒட்டுமொத்த மதிப்பெண் 78 இருந்தது. சமூக உள்ளடக்கம் மற்றும் நீதி, ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நிராகரிப்பு ஆகியவற்றில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது. கோவிட் பெருந்தொற்று நோய் காலத்தின் போது இந்த குறியீட்டு எண் 93 எட்டியது. தொற்று நோயை அரசு கையாண்ட விதம் இந்த மதிப்பெண்ணை உயர்த்தியது என்று Anthea Hancock நம்புகிறார்.
Because they put in job keeper and job seeker, and so there was instantly a sense that okay, people recognize there's a flaw and they don't want us to go below that flaw, and so there was a sense of support and a sense that the government was doing the right thing to look after the people. And it did. It absolutely shot up. People's trust in government shot up as a result of that as well. And now all of those things have disappeared. So we're back to the same place we were pre the pandemic.
சமூக ஒற்றுமை குறித்து கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதியிலிருந்து அரசின் கவலைகள் அதிகரித்து வருகின்றன. சமூகத்தில் மதவெறி மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பற்றிய செய்திகள் அதிகரித்ததை தொடர்ந்து அரசு ஒரு சிறப்பு தூதரை நியமித்தனர். அவர் பெயர் பீட்டர் காலில். உலகளாவிய காரணிகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் அதே வேளையில் பொருளாதார நிலைமைகள் சமநிலையை பாதிப்பதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விளக்குகிறார் Anthea Hancock.
The main factor that influences social cohesion overall is people's sense of economic worth. So whether or not they feel like they can be optimistic about their own economic futures. And that tends to have underpin a whole lot of other things that people have reactions to.
ஆனால் பன்முக கலாச்சாரம் குறித்த ஆஸ்திரேலியாவின் அணுகுமுறை இன்றும் நேர்மறையானதாகவே உள்ளது.
Overall, Australians' views about multiculturalism have been incredibly positive for a very, very long time, and they don't shift. 85% of the population believe multiculturalism has been good for Australia. It's there consistently throughout.
ஒருங்கிணைந்த சமூகம் என்பது ஒருமுறை கட்டியமைத்துவிட்டு மறந்துவிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்று Dr. Haas Dalal கூறுகிறார்.
You can't claim to be a successful multicultural nation simply because you're ethnically diverse and in the absence of good policy. Many countries have said multiculturalism has failed them, and that's failed them because they don't have good social policy. You just can't be diverse and just leave it at that.
சமூகத்தில் எதிர்மறையான அனுபவங்களை அங்கீகரிப்பதும் முக்கியமானதுதான் என்கிறார் அவர்.
It's a sense of honesty, but it also creates a sense of trust. I mean, we've got to acknowledge that we're not saying that Australia is a racist country, but unfortunately we have sectors within our community who discriminate.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.